புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி காவேரி மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி குடல் இறைப்பை உடல் பருமன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் சு வேல்முருகன் அவர்கள் இன்று உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உடல் பருமனால் ஏற்படும் பிரச்சனைகளும் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதர்களான நாம் ஒவ்வொருத்தரும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோட இல்லாமல் நல்ல ஸ்லிம்மாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆசைப்படுறோம். ஆனால் அதே காலகட்டத்தில் உடல் ரீதியாக நம்ம உண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் பல வகைகளையும் உடல் வந்து பருமன் அதாவது உடல் வந்து குண்டாயிடுறோம். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், உடம்பை வந்து குறைக்கக்கூடிய வழிகள் என்ன, சரியான வகையில் சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறது பல விஷயங்களும் வந்து மருத்துவ வகையில் இருக்குது. இதை பற்றி விரிவான வகையில் மருத்துவர் விரிவாக கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா? சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் வேல்முருகன், குடல் இறப்பை கணையம் கல்லீரல் மற்றும் உடல் பருமன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர். நான் இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் பண்ணுற நிபுணர். இது இல்லாமல் உடல் பருமனுக்குன்னு ஸ்பெஷலாக பார்க்குற நிபுணர். நான் வந்து காவேரி மருத்துவமனை திருச்சி கிளையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
இதில் வந்து உடல் பருமன் தினம் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினம் கொண்டாடுறப்பல காரணம், முக்கியமாக ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடுறதுக்கு அனுசரிக்கக்கூடிய காரணங்களே வந்து மக்களுக்கு அந்த அன்னை தினமாவது இந்த பல தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ உடல் பருமன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா உடல் பருமன் அப்படின்னா என்ன சார், அடிப்படையான ஒரு விஷயமா? இல்லை,
உடல் பருமன் என்பது ஒரு மனிதன் வந்து அவங்க எவ்வளோ எடை இருக்கணுன்றது நம்ம கணக்கீடு செய்யணும். அது அளவுக்கு அதிகமாக எடை இருக்கும்போது அது உடல் பருமன் வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கீடு செய்யணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ உங்களுடைய உயரத்தை வந்து சென்டிமீட்டரில் கணக்கீடு செஞ்சுக்கணும். இப்போது 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறாங்க அப்படின்னா, 1.63 மீட்டர்ஸ் உயரம் இருக்கிறாங்கன்னா 163 சென்டிமீட்டர் உயரம் அவங்க, அதில் 100 கழிச்சிக்கணும், உயரத்தில் 100 கழிக்கணும். இப்போ 163 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா அதில் 100 கழித்தா அவங்களுடைய உடல் வெயிட் வந்து 63 கிலோ தான் இருக்கணும். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் 2-3 கிலோ அதிகமாக இருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து எவ்வளோ இடம் இருக்கணுன்றது ரொம்ப சிம்பிள், அவங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஹைட் மைனஸ் 100, ஹைட் சென்டிமீட்டரில் போட்டு 100 கழித்தா அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு சொல்லி தெரியும். இதுவே வந்து உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க அப்படின்னு எப்போ சொல்ல வரோம் அப்படின்னா, உடல் பருமன் குறியீடு அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடல் பருமன் குறியீடு எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னா, வெயிட்டு கிலோகிராமில் கலப்பில் போட்டு வெயிட் உடல் எடையை வெயிட்டை மேலே போட்டு அது கீழே டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர்டு. ஹைட் ஸ்கொயர்னா உயரத்தை வந்து மீட்டரில் போடணும். இதே 163 சென்டிமீட்டர் சொல்லணும் இல்லைங்களா, அதை வந்து மீட்டரில் போடணும், 1.63 அப்படின்னு போடணும். கீழே டிவிஷனில் 1.63 × 1.63, ஸோ ஹைட் ஸ்கொயர்டு கீழே. மேலே வந்து வெயிட்டு வந்து 63 கிலோ இருக்காங்கன்னா மேலே 63, இல்லை 70 கிலோ இருந்தால் 70, இல்லை 100 கிலோ இருந்தால் 100. ஸோ மேலே வந்து வெயிட்டை போட்டு கீழே ஹைட்டை மீட்டரில் போட்டு அது பெருக்கிக்கணும். இதை வகுத்தோம்னா இப்போது இதனுடைய ரிசல்ட்டு தான் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ், உடல் பருமன் குறியீடு. இந்த உடல் பருமன் குறியீடு வந்து நார்மலாக ஒரு மனிதனுக்கு 20-25 இருக்கணும். ஓ, நார்மலாக வெயிட் இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் 25-30 மேலே இருக்கும், அதாவது 26-29 வரைக்கும் இருக்கிறவங்க ஓவர் வெயிட்னு சொல்கிறோம். அப்பயும் வந்து அவங்க உடல் பருமன் அதிகம் உள்ளவங்க சொல்கிற ஜஸ்ட் ஓவர் வெயிட், கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுவே அந்த உடல் பருமன் குறியீடு பிஎம்ஐ 30 மேலே போச்சுன்னு சொன்னால் அவங்க உடல் அதிக உடல் பருமன் உள்ளவங்க அப்படின்னு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அதை கணக்கீடு செய்கிறோம். இந்த உடல் பருமன் குறியீடு 40 மேலே போச்சுன்னா, வெளிநாடுகளில் 40 மேலே போச்சுன்னா, நம்ம இந்தியாவில் 37.5 மேலே உடல் பருமன் குறியீடு பிஎம்ஐ 37.5 மேலே போச்சுன்னு சொன்னால் வெகு அதிக உடல் பருமன் உள்ளவங்க மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம உடல் பருமன் குறியீடை வச்சு நம்ம இதை கணக்கீடு செய்கிறோம். இப்படிதான் இந்த உடல் பருமன் அதிகம் உள்ளவங்கன்றத நம்ம கணக்கெடுக்கிறோம்.
சார், அந்த உடல் பருமனை பொறுத்த மட்டும் மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சார்?
நம்ம ஊரை பொறுத்த வகையில் முக்கியமாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. பல நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நிறைய நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. இதற்கு நான் இந்த புதுக பண்பலையை நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நிறைய நடக்குது. நாங்கள் வேலை பார்க்குற மருத்துவமனை, காவேரி மருத்துவமனையெல்லாம் அதை பண்ணுறோம். இந்த விழிப்புணர்வுலாம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு அதனுடைய பின்விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் இதெல்லாம் வந்து தெரிய வருது மக்களுக்கு. இப்போ இருந்தாலும் ரொம்ப போதிய அளவுக்குலாம் தெரியல. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியுதே தவிர இன்னும் ஃபுல்லாக ஒரு விழிப்புணர்வு இன்னும் வரலை. அதுக்கு நம்ம நிறைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது.
இப்போ பொதுவாக வந்து உடல் எடை பருமன் அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தா நம்ம கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்து இருக்கோம், தகவலும் தெரிஞ்சிருக்கோம். இதில் வந்து மேலை நாடுகள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வந்து குண்டா இருப்பாங்க. அவங்களுடைய பல சிரமங்கள், சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் கூட சந்திச்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த வகையில் இந்தியாவாக இருக்கட்டும், தமிழகம் இந்த வகையில் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கு?
வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% 140% அதிக உடல் பருமன் உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்கால. இதுவே ஐரோப்பா நாடுகள்ல கிட்டத்தட்ட 30%, 3/1 வந்து அதிகமா உடல் பருமன் உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்திய நாட்டுல வந்து கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் கம்மி, ஏன்னா அவங்க உடல் உழைப்பு அதிகம், சாப்பாடும் எல்லாம் கட்டுப்பாடா இருப்பாங்க, நல்ல வாழ்க்கை முறைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒபிசிட்டி கிராமங்களில் கொஞ்சம் கம்மி தான், 5% தான் இருக்குது. அது நல்ல விஷயம். பட் ஆனால் அது இப்போ மாறிக்கிட்டு வருது. நகர புறங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து 10-15% வரைக்கும் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் உள்ளவங்க இருக்கிறாங்க. அது 6/7 அதிக உடல் பருமன் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்றது நம்ம கணக்கீடு. வெளிநாடுகள் அளவுக்கு, வெளி நாடுகள் அளவுக்கு இல்லைனாலும் இப்போ அதிகமாகிக்கிட்டே வருது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, எபிடமிக்னு சொல்றாங்க. இப்போ இருக்க உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க அதிகமாகிக்கிட்டு வராங்க. ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 20-30 இன்னும் இந்த 10-12% இருக்கிறது இன்னும் அதிகமாக ஆகும். 20-25% வரைக்கும் போகலான்றதுனால தான் இப்போ எல்லாருமே இந்த விழிப்புணர்வு முகாம்கள், கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்ஷன் எடுக்குது, நிறைய ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம்
சார். இப்போ இந்த உடல் எடை பருமன்கிறதுனால ஏற்படக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது. அதே நேரத்தில் இது அடிப்படையாக வந்து அந்த மரபணு சம்மந்தமாகவும் இந்த மாதிரியான உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
முதல் கேள்விக்கு உடல் பருமனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, என்ன தீங்குகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து உடல் பருமன் வந்து மெயினாக தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் செல்வ செழிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துலாம் ஒரு ஜோவியெல்லாம் சொல்லுவாங்க, செழிப்பாக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி கிடையாது, அவர் உடலுக்கு தீங்கு தான் ஏற்படுது. ஓவராலாக வெயிட் அதிகமாக இருக்கிறத விட தொப்பையில் மட்டும் நிறைய வெயிட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக பின்விளைவுகள் அதிகம். அது வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நடுத்தர ஒபிசிட்டி, நடுவில் இருக்கிற ஒபிசிட்டி, வயிறு தொப்பையில் மட்டும் இருக்கிற ஒபிசிட்டி வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப அதிக கேடு விளைவிக்கக்கூடியது. இந்த அதிக உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, காமனாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ரொம்ப காமனாக வர்ற பிரச்சனை, சுகர் வர்றது, ப்ரெஷர் வர்றது, இருதய பிரச்சனைகள் வர்றது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லிப்பிட்ஸ் அதிகமாக இருக்குது. மெயினாக அந்த சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது மூணும் முதல்ல எட்டி பார்க்கும். இது இந்த மூணு கலந்துருந்தால் அது வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதனுடைய எஃபெக்ட்னால இருதய பிரச்சனைகள் வருது, மாரடைப்பு நோய்கள் வருது, இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதங்கள் வருது, எடை அதிகமாக மூட்டு தேய்மானம் அதிகமாகும், மூட்டு வலி வரும், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை விட முக்கியமாக மூச்சு வாங்கிறது, அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியாததுனால கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கிறது, நுரையீரல் பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சில பேர் குரட்டை அதிகமாக வரும், சில பேர் பகலில் உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க, அந்த அதிக வெயிட் இருக்கிறவங்கள நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அமையுது. அதாவது தலை முதல் பாதம் வரை பல நோய்களை ஏற்படுத்தும். நான் வந்து முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கேன், ஈவன் பயமுறுத்த விரும்பலை, சில பேருக்கு சில கேன்சர்ஸ், முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், எண்டோமெட்ரியல் கார்சினோமான்னு சொல்லுவாங்க, இது கர்ப்ப புற்றுநோய், இதெல்லாம் வந்து அதிக உடல் பருமன் உள்ளவங்களுக்கு அதிக வர வாய்ப்பு உள்ளதுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நோய்கள், தலை முதல் கால் வரை பல நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, இது வந்து உடல் பருமன்றது ஒரு நோய், இது வந்து ஒரு பிரச்சனைன்னு கூட இல்லை. இப்போ உலக அளவில் உலக சுகாதார மையங்கள் எல்லாமே ஒபிசிட்டி இஸ் எ டிசீஸ் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு நோய், இதை வந்து நம்ம வருமுன் தடுக்கணும், வந்துட்டுதுன்னா அதை உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எப்படி சுகர் ப்ரெஷர் வந்தால் போய் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றது தான் இப்போ தற்சமயம் இருக்கிற ஒரு செயல்பாடு. இதுக்கு அடுத்தது நீங்கள் மரபணு ஜெனட்டிக்னால உடல் பருமன் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதனால உடல் பருமன் அதிகமாகுது, அந்த கேள்வி ஓவராலாக அப்படி தான் அதை நான் கொண்டு வருவேன். இப்போது உடல் பருமன் வருவதற்கு காரணம் எல்லாருமே நினச்சி, எங்கள் அப்பா அம்மா குண்டாக இருந்தாங்க, எங்கள் தாத்தா குண்டாக இருந்தாங்க, எங்கள் பாட்டி குண்டாக இருந்தாங்க, அதனால் நானும் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் 10 பேர் இந்த மாதிரி அதிகமான உடல் பருமன் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தோட தான் இந்த மறுபணு ஜெனட்டிக் ரீசன்னால் வர்ற உடல் பருமன். ஜெனட்டிக்காகவும் ஒரு காரணம் இருக்குது, சில பேருக்கு வந்து அந்த அதிக உடல் எடை போடக்கூடிய மரபணுக்கள் இருக்கலாம். ஸோ அது ஜெனட்டிக் ரீசன் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் கிடையாது, 10% கீழே தான், லெஸ் தென் 1 in 10, 10 பேரில் யாரோ ஒருத்தருக்கெல்லாம் அந்த மரபணு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பட் மெஜாரிட்டி 90% மக்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் தான். அதில் வாழ்க்கை முறைகள் என்ன அப்படி சொல்லி சொன்னால், உணவு முறைகளும் மற்றும் உடல் உழைப்பும், இது ரெண்டு தான் மெயின் ப்ராப்ளம். என்ன உணவு முறைகளில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால், உணவு முறைகளில் பார்த்தோன்னா முதல்ல அதிகமான அளவு சாப்பிட்றது ஒன்று, ரெண்டாவது அதில் சாப்பிட்றதுல அதிக இந்த கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்து நிறைய உள்ள சாப்பாடு உணவு வகைகளை சாப்பிட்றது. சாதம் சாப்பிட வேண்டியதுதான், அரிசி சாப்பிட வேண்டியதுதான், ஆனால் அதுக்காக ஃபுல்லாகவே அரிசியாக சாப்பிட்றது, இட்லி தோசை சாதம்னு 3 வேளையும் அதையே சாப்பிட்றது. ஸோ அதிக சர்க்கரை சத்து உள்ளதும் கொழுப்பு சத்து உள்ள பண்டங்களையும் சாப்பிட்றதும் வந்து தவிர்க்க வேண்டும். புரதச்சத்து அதிகம் உள்ளதை சாப்பிடலாம், பட் கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலுடைய மற்றவங்களாம் வந்து புரதச்சத்து அதிகமாக உள்ளவங்க சாப்பிடலாம். நிறைய பேர் கேள்வி கேட்கறது வந்து அசைவம் சாப்பிட்டா வெயிட் போடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி அசைவம் சாப்பிட்றதுனால வெயிட் போடாது. இப்போது சில நல்ல நிறைய டயட்டிங்லாம் இருக்குது, அதில் வந்து அசைவம் தான் ஃபுல்லாகவே சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் வெயிட் குறையுது. அது எப்படின்னா அதில் வந்து அந்த கார்போஹைட்ரேட் சக்கரை சத்து கிடையாது, கொழுப்பு சத்தும் குறைக்கப்படுது, ஒன்லி ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் தான் கொடுக்குறாங்க, அதனால வெயிட்டு குறையுது. மெயினாக அசைவம் சாப்பிட்றதுல வெயிட்டு போடுறதுக்கு காரணம் அந்த சைடில் போடுற தேங்காய், குருமா, மசாலா ஐட்டங்கள், அதோடு இல்லாமல் அது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வெயிட் போடுறத தவிர வெறும் அசைவத்தினால மட்டும் வெயிட்டு போடுறது கிடையாதுங்க. வெயிட்டு போடுறது வெஜிடேரியன்லையும் நிறைய வெயிட்டு போடும். ஸோ இந்த முறையில் சாப்பாட்டு வகைகளில் சக்கரை சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும் தவிர்க்கணும். அதோட இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத நிறுத்தணும். இது வந்து உணவு வகைகளில் மாற்றம் தேவை, ஒன்று. ரெண்டாவது உடல் உழைப்பு. உடல் உழைப்புனா இப்போ எல்லாமே மாறி வந்து போச்சு. அந்த காலத்துல எல்லாம் நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க, வயல்ல போய் வேலை பார்த்தாங்க, வெறுக்க வெறுக்க வேலை பார்த்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எது இருந்தாலும் இப்போ பைக்கு காரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு. இப்போ எல்லாம் உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறோம், கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்க்குறோம், எங்க வயலுக்கு போய் வேலை பார்க்க ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது அதனால உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு. உடல் உழைப்பு குறையும் போது நம்ம சத்துக்களை செலவு பண்ண மாட்டேங்கிறோம். இது எனர்ஜி பேலன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உட்கொண்ட உணவு அதே அளவு கேலரிஸ் உள்ள போகும்போது அந்த அளவுக்கு நம்ம தினமும் செலவும் பண்ணணும், அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் வெயிட்டு போடாது. ஆனால் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டு செலவு பண்ணுறது கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வெயிட்டு போட தான் செய்யும். அதனால இப்போ நம்ம இதுக்காக நம்ம போய் இந்த காலத்தில் போய் வயலில் போய் வேலை பார்க்கலாம் முடியாது. பட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வகையில் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்ன்றதை நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வாக்கிங்கே போகிறோம், ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இல்லை ஒரு சைக்கிளிங், ஏதாவது ஒன்று, இல்லை ஒரு வீட்டில் இருக்கவங்க ஒரு ஸ்கிப்பிங், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், சிம்பிளாக பண்ணலாம். இல்லை தினம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி சம்திங், இல்லை மாஸ்க்கு போகிறது இல்லை சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு நடந்து நடைப்பயணமாக போயிட்டு வர்றது நல்லது. பட் எது நடந்தாலும் நடைப்பயணம் போகிறதுன்னா வந்து நீங்கள் வந்து மினிமம் 1/2 hour நடக்கணும். மினிமம் 1/2 hour நடந்தால் தான் வெயிட் குறையும். 1/2 hour கீழே நடந்தீங்கன்னா வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஐடியலாக 1 hour நடந்தால் பெட்டர். பட் மினிமம் 1/2 hour மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து உணவு பழக்கங்களும் உடற்பயிற்சி இல்லாமலும் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக சொல்லுவேன் நான். மரபணுக்கள்னால் வர்றது ரொம்ப சின்ன ஒரு பர்சன்டேஜ் தான், ஒரு 10% கீழே உள்ளவங்களுக்கு தான். இப்போ 90% சாப்பாட்டினாலையும் எக்ஸசைஸ் இல்லாதனால தான் வருது.
இப்போ இந்த உடல் எடை பருமன் அப்படிங்கிற வகையில் அது அதிகம் கூடாத அளவுக்கு நம்ம என்னென்ன விதமான முயற்சிகள் அடிப்படையாக வந்து எடுத்துக்கலாம்?
அதுதான் இப்போ நான் இப்போ முன்னாடி சொன்னது தான், முதல்ல உணவு முறைகளை நம்ம கவனிக்கணும். உணவு முறைகளில் இப்போ கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும் ஒன்று, ரெண்டாவது வெளியில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் அதிக கேலரிஸ் உள்ள சாப்பாடெலாம் இந்த பீஸா அது இப்படி இப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்றது கூடாது. மூணாவது வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது வெறும் அரிசி வகைகளே ஃபுல்லாக சாப்பிடாம தானிய வகைகளை சேர்த்துக்கணும். நிறைய தானிய வகைகள், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, எல்லாம் பழங்காலத்து இது பண்ணது எல்லாமே நியாயமான ஒரு விஷயங்கள், நல்லதா நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி தானிய வகைகள் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். காய்கறிகள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், அது வந்து வெயிட்டே போடாது. பழங்களும் எடுத்துக்கலாம். பழங்களும் வந்து மாம்பழம்லாம் சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி, சில பழம் கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து வெயிட்டு போடாது, நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பழங்கள், காய்கறிகள், தானிய வகைகள் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது அசைவ வகைகள் எடுத்துக்கலாம், அளவாக எடுத்துக்கணும். முட்டைனா வெள்ளைக்கரு முட்டை எடுத்துக்கோங்க. மீன் எடுத்துக்கலாம், சின்ன வகை மீன்கள், பெரிய பெரிய மீன்கள், சின்ன மீன்கள், கோழிக்கறி இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் ஆட்டுக்கறி எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கலாம், பட் தொடர்ந்து சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உடல் பயிற்சி. உடல் பயிற்சி தான் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் வாக்கிங். வாக்கிங்கே போறோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் உடம்புக்கு தேவை. அது மினிமம் அரை மணி நேரமாக தேவை, ஐடியலாக ஒரு மணி நேரமாக பண்ணுறது நல்லது. இதை நாம் பண்ணிக்கிட்டு வந்தாலே ஆக்சுவலி சுகர் வர்றது தடுக்கப்படும், ப்ரெஷர் வர்றது குறையும், உடல் வெயிட்டும் போடாது, ஓவரால் இருதயமும் நல்லாகும். இந்த மாதிரி பல அனுகூலங்கள் ஏற்படும். மனசில் பாசிட்டிவான எனர்ஜிஸ் இருக்கும், மனசில் நல்ல எண்ணங்கள் ஏற்படும். ஸோ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது எக்ஸசைஸில். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ண பார்க்கணும். இப்போ எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால டைம் இருக்கிறது கிடையாது, அதனால் பண்ண முடியலன்னு எல்லாருமே சொல்கிற காரணம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு நம்மளுக்குன்னு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒதுக்கி அதுக்கு உண்டான டைமை ஒதுக்கி நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணுன்றது முக்கியம்.
இப்போ அந்த அதிக உடல் எடை பருமன் அப்படின்னா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க சார். இப்போ இது வந்து இப்போ அதிகமான உடல் ரீதியான வகையில் நிறைய உடம்போட கொழுப்பு சத்து இது மாதிரிலாம் ஏறி இது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களும் பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு இருக்கா சார்?
இருக்குங்க, சிகிச்சை முறைகள் இருக்குது.
என்ன முதல்
அது வந்து இப்போ தற்காலிகமாக இப்போ ரெண்டு சிகிச்சை முறைகள் தான் இருக்குது. அதாவது மாத்திரை மருந்துகள்லாம் இப்போ வந்து எதுவுமே ஒர்க் ஆகுறத அதில் சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. இப்போ மாத்திரை மருந்துகள்லாம் அதுக்கு கிடையாது. ஒன்று டயட் அண்ட் எக்ஸசைஸ், உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி. இதை வந்து ஒரு ரிச்சுவலாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. டெய்லி அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் பண்ணணும். இந்த உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியிலையும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தென் மற்ற இதுக்கு போவோம். அது வந்து உடல் பருமன் குறியீடை வச்சு தான் சொல்லுவோம் நாங்கள். இப்போ உடல் பருமன் குறியீடு வந்து 37.5 கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து முதல்ல உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் சொல்ல மாட்டோம். இதுவே உடல் பருமன் குறியீடு ரொம்ப அதிகமாக இருந்து அந்த மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம், ரொம்ப அதிகமான வெயிட் இருந்ததுன்னா ஒரு 150 கிலோ இருக்காங்க, 170 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வெறும் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டில் மட்டும் ஒரு 100 கிலோ குறையிறதோ, 60 கிலோ, 80 கிலோ குறையிறதோ கஷ்டமாக இருக்கும். ஒரு டயட்டில் ஓரளவுக்கு குறைக்கலாம், பட் அவ்வளோ குறைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த உடல் பருமன் குறியீடு 37.5 மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை, உடல் எடையை குறைக்கிற அறுவை சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் 2-3 டைப் இருக்குது, அது உங்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ இந்த நுண் துளையிலே பண்ணுறோம், சின்ன சின்ன துளையிலே பண்ணுறோம். அதனால் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது, 2-3 நாளில் வீட்டுக்கு போயிட முடியுது, 1 வாரம் 10 நாளில் வீட்டு வேலைகள் எல்லாமே பார்க்க முடியும். பட் அது எல்லாருக்கும் பண்ணுறது கிடையாது. உடல் பருமன் குறியீடு 37.5 மேலே இருந்தாலோ, அல்லது உடல் பருமன் குறியீடு 32.5 மேலே இருந்தாலோ இருந்து மற்றும் சுகரோ ப்ரெஷரோ இந்த கொலஸ்ட்ரோலோ இருந்ததுன்னா 32.5 நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லாட்டி 37.5 மேலே இருந்தால் தான் நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம்.
இப்போ இந்த அறுவை சிகிச்சை பற்றி நீங்கள் சொன்னீங்க, சிகிச்சையெல்லாம் செய்துட்டு சரியாதுன்னு சொன்னீங்க. அதை எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய விஷயமா இருக்குது, அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்?
நல்ல கேள்வி. இப்போது எல்லாருமே கேட்குற கேள்வி, சார் நான் எனக்கு எவ்வளோ வெயிட்டு குறையும், இப்போ நீங்கள் இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, லேப்ரோஸ்கோபி சிகிச்சை பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ வெயிட்டு குறையும் அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்வாங்க வரும்போது. இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து 60 கிலோ தான் இருக்கணும், ஆனால் அவங்க இருக்கிறது வந்து 100 கிலோ இருக்கிறாங்கன்னு வச்சு, ஸோ அவங்களுடைய எக்ஸஸ் பாடி வெயிட் அப்படின்றது 40 கிலோ இருக்குது. 60 கிலோ இருக்கிறவங்க 100 கிலோ இருக்கிறாங்க, ஒரு 40 கிலோ எக்ஸஸ் ஆகியிருக்குது. அப்படி அந்த 40 கிலோ எக்ஸஸ் ஆகிருக்கிறதுல இந்த மாதிரி அவங்க அந்த பிஎம்ஐ 37.5 மேலே இருந்ததுன்னா, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்தோம்னா இந்த 40 கிலோவில் ஒரு 65-70% குறையும். அப்படின்னா 7×28 கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் குறையலாம். அப்போது 100 கிலோ இருக்கிறவங்க 70 கிலோவுக்கு கொண்டு வர முடியும். அது அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் உடனே குறையாதுங்க, அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும், படிப்படியாக குறைஞ்சி வரும். அந்த 60 கிலோவுக்கும் கொண்டு போக முடியாது, கொஞ்சம் 60 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க. அந்த எக்ஸஸ் பாடி வெயிட்டில் 70%-75% வரைக்கும் குறைக்கலாம், 65-75% வரைக்கும் குறையலாம். ஸோ 2/3 வரைக்கும் குறையும். ஸோ அவங்க இருக்க வேண்டிய பாடி வெயிட்லையும் கொஞ்சம் அதிகமாக தான் வருவாங்க. இப்போ 100 கிலோலேருந்து 70 கிலோவுக்கு இறங்கி வருவாங்க, பட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகும், ஸ்லோவாக இறங்கி வரும். ஒன்று. ரெண்டாவது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே ஓவராலாக இது வந்து ஒரு அழகுக்கான சிகிச்சையே கிடையாது. நிறைய பேர் சார் எனக்கு தொப்பையை மட்டும் குறைச்சி கொடுங்க அப்படின்னு, அந்த மாதிரி அது வேற சிகிச்சை. இது வந்து ஓவராலாக வெயிட் குறையும். ஓவராலாக வெயிட்டு குறையும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு சுறுசுறுப்பு, உடம்பு சுறுசுறுப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு இருப்பீங்க, வெயிட்டை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் மூட்டு வலி இருக்கும், மூச்சு வாங்கும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், சோர்வு இருக்கும், மன தளர்ச்சி இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்காது. 4 பேருக்கு முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு கூச்சமாக இருக்கும், ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கு கூச்சமாக இருக்கும், நம்ம குண்டா இருக்காங்க நம்மள யாரும் கேலி செய்வாங்களோ அப்படின்லாம் நினைப்போம். அது எல்லாமே மாற்றப்படும். முதல்ல ஒரு சில வாரங்களே உடம்பு வெயிட் குறையிறதுனால ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க, சுறுசுறுப்பாவாங்க, ஆக்டிவாக இன்னும் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி நல்லா நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதோடு இல்லாமல் மனசில் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க பார்க்க கொஞ்சம் ஆள் குறைஞ்சிட்டு வந்து நார்மல் சைஸுக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சவனே சொசைட்டியில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் நின்று எல்லாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மனசில் வரும். இந்த மாதிரி ஓவரால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உடல் அளவில் மட்டும் இல்லை, மனதளவையும் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் ஏற்படும். ஸோ இது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் வேற என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சுகர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், சுகர் சமீபத்தில் தான் வந்தது, கடந்த 2-3 வருஷத்துல தான் வந்தது அப்படின்னா, சுகர் கியூர் ஆகிறதுக்கும், சுகர் வந்து கியூரை கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ப்ரெஷர் இருந்ததுன்னா, ப்ரெஷரில் எல்லாருக்கும் கியூர் ஆகிறது கிடையாது, சில பேருக்கு குறையும், ப்ரெஷரோட தாக்கம் குறைக்கப்படும். கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் கொலஸ்ட்ராலும் வந்து 100-60% கொலஸ்ட்ராலும் நார்மலுக்கு வந்துடும். இந்த மாதிரி மூச்சு வாங்குறது குறைஞ்சிடும். இந்த மாதிரி பல அனுகூலங்கள் ஏற்படும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து காஸ்மெட்டிக் பெனிஃபிட்ஸாகவே நம்ம யோசிக்கூடாது. இது ஒரு அழகுக்கான ஒரு சிகிச்சையே கிடையாது, இது வந்து ஒரு ஹெல்த்துக்காக பண்ணுற ஒரு சிகிச்சை. ஓவரால் அவங்களுடைய ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். பல கோமாபிலிட்டின்னு சொல்லுவாங்க, சுகர் ப்ரெஷர் அது எல்லாமே நார்மலுக்கு திரும்பும். அப்படி நார்மலுக்கு திரும்பட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். இந்த மாதிரி பல அனுகூலங்கள் ஏற்படும்.
இப்போ இந்த உடல் பருமனை வந்து அறுவை சிகிச்சை செய்தால் அவங்களுடைய மாற்றங்களை வந்து சொல்லியும், அதே நேரத்தில் பிரச்சனை எந்த அளவுக்கு தீர்வு காணப்படுகிறது அப்படிங்கிற விவரத்தையும் அடிப்படையான விஷயத்தை சொன்னீங்க சார். இப்போ இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து மன ரீதியான வகைகளை எந்த வகையான பாதிக்கக்கூடிய விஷயம்?
நல்ல கேளுங்க. இது நிறைய பார்க்குறேன் நான். முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால, ஈவன் அவங்க ஃபேமிலியிலே, வீட்டுக்குள்ளேயே ஃபேமிலியிலே ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா கூட அவங்க பார்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. ரெண்டாவது, சொசைட்டி, 4 ஒரு விசேஷத்துக்கு போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு 4 பேர் பார்க்கணும்னா கூட அவங்க கூச்சப்படுவாங்க, கூச்சப்பட்டுட்டு அவங்க போகாமல் இருப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. 2. 3வது, போய் ஒரு துணி எடுக்க போகணும்னா கூட அவங்க சைஸுக்கு துணி கிடைக்காது கடையில். ஸோ இந்த மாதிரி பல வகையில் சொசைட்டியில் பல அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் அவங்க மனசால் அடிபடுறதுனால அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி வரும், நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் சொல்லுவாங்க, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். இப்போது என்ன ஆகுனா, அந்த கான்ஃபிடன்ஸ் குறையிறதுனால என்ன ஆகுனா டிப்ரெஷன் வரும். சில பேருக்கு மன தளர்ச்சி, மன சோர்வு ஏற்படும். சில பேருக்கு ஆன்சைட்டியும் வரலாம். பட் ரொம்ப காமனாக இருக்கிறது இந்த மன தளர்ச்சி, மனச்சோர்வு, டிப்ரெஷன் தான் ரொம்ப காமனாக பார்ப்போம் ஆக்சுவலி. பட் அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வெயிட் அதிகமாக இருக்கும், மன தளர்ச்சி இருந்ததுன்னா, நாங்கள் முதல்ல மனநிலை சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க வச்சு அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு இந்த உடல் பருமன் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து, அப்புறம் அதுக்கு நிவர்த்தி பண்ணோம்னா அதில் பாசிட்டிவாக நம்ம மாறும். ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் மனதளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
சார், இப்போ வந்து அதிக உடல் எடை பருமன் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அவங்க எந்த ரீதியாக பல விஷயங்களை வந்து அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுடைய சரியான வகைகளை சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், உணவு முறைகளாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா மீண்டும் பழைய நிலைக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய சரியான உடலை கொண்டு வர கட்டத்தில் அவங்களோட மன ரீதியாகவும் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இந்த தினத்தில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வகையில் சரியான தகவல்களை கொடுத்தமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து.
உலக உடல் பருமன் குறைப்பு விழிப்புணர்வு தினத்தில் நீங்கள் எல்லாரும் இதை வந்து ஒரு முன்னோக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உடல் பருமன் அதிகமாகாமல் வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி பண்ணி பலமோடும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். மற்றும் நீங்கள் இதை கேட்டதுக்கு மிக்க நன்றி. ரெண்டாவது புதுகை பண்பலைக்கு நான் பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மிக்க மிக்க நன்றி. மூணாவது நான் வேலை பார்க்கும் காவேரி மருத்துவமனை மற்றும் அதனுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி.
வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உடல் பருமனால் ஏற்படும் பிரச்சனைகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் சு வேல்முருகன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.